அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவனின் அருள் உங்களோடு இருப்பதாக. கடந்த நிகழ்ச்சிகளை நாம் திரும்பி பார்ப்போமானால், இறைவன் ஆதியிலே இந்த உலகத்தை படைக்கும்போது நேர்த்தியாக படைத்தான் என்றும், நம்முடைய கதாநாயகனான ஆதாமின் கீழ்ப்படியாமையால் இப்லீசானவன் உலகத்திற்குள் நுழைந்து எல்லா மனிதர்களையும் வழிகடச் செய்து விட்டான் என்று பார்த்தோம். எந்த ஒன்றும் தன் கர்ப்பத்திலிருந்து மற்றொரு இனத்தை பிறப்பிக்காது என்ற பழமொழிக்கேற்ப ஆதாமின் சந்ததியினரும் பாவத்திலேயே பிறந்தார்கள் என்று பார்த்தோம். கடந்த பாடத்திலே ஆதாமின் சந்ததிகளிலிருந்து இரண்டு விதமான ஜனங்கள் தோன்றினார்கள் என பார்த்தோம். ஆதாமின் சந்ததியிலிருந்து காயினும் அதே ஆதாமின் சந்ததியிலிருந்து சேத்தும் பிறந்தார்கள். ஆதாமின் சந்ததியான காயினின் சந்ததிகள் இறைவனை நம்பவில்லை என்றும், ஆனால் சேத்தின் சந்ததிகளோ இறைவன் மேல் ஈமான் வைத்தபடியால் இறைவனிடத்திலிருந்து அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் நாம் பார்த்தோம். சேத்தின் வம்சாவளியில் வந்தவரான இத்ரீஸ் நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் சைத்தானை பின்பற்றி ஒழுக்கக்கேடாக வாழ்ந்து வந்தாலும், இத்ரீஸ் நபி அவர்கள் இறைவனோடு சஞ்சரித்தவராக பரிசுத்தமாக வாழ்ந்து வந்தார். இன்று எல்லாவிதமான தவறான வழிகளிலும் குறுக்கு வழிகளிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இறைவனோடு கூட சஞ்சரித்து பரிசுத்தமாக வாழ்ந்த மற்றொருவரை பற்றி பார்க்கப் போகிறோம். இவர் யார் என்றால், இத்ரீஸ் நபியின் இரண்டாம் தலைமுறை பேரனான நோஹ் நபி அவர்களே. இன்று வாழும் ஜனங்கள் வாழ்ந்த காலங்களை விட முந்தின காலங்களில் வாழ்ந்த மக்கள் அதிக நாள் வாழ்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த உலகத்தில் அதிக வருஷங்கள் உயிரோடு வாழ்ந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் இத்ரீஸ் நபியின் மகனான மெத்துசலா அவர்கள். அவர் இந்த உலகத்திலே 969 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். இந்த மெத்துசலாதான் நூர் நபியின் தகப்பனாகிய லாமேக்கின் தகப்பனார். அதாவது நூர் நபி அவர்களின் தாத்தாவாகிய மெத்துசலாதான் இந்த உலகத்தில் அதிக நாள் உயிரோடு வாழ்ந்தவர். முந்தின பாடத்தில் நாம் படித்த காயினின் சந்ததியான லாமேக்கிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் ஆதாம் நபிக்கு பிறகு 10 தலைமுறையாக பிறந்தவர்தான் நூர் நபி அவர்கள். நூர் நபி அவர்கள் 500 வயதான போது சேம், காம், யார்பேத் என்ற மூன்று பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருந்தார். நூஹு நபியை குறித்து நாம் இன்று படிக்கப் போகும் பாடம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நூஹு நபி அவர்கள் இன்று இருந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே நிலையில்தான் நூஹு நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. ஆதியாகமம் 6:5 வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஜனங்களின் இருதயம் மார்க்கு 7:21-22 வாசிக்க கேட்போம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இறைவனால் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இவர்களுக்கு தங்கள் சந்தோஷத்திற்கு ஏதுவான காரியங்களையே இவர்கள் தங்கள் இறைவனாக எண்ணினார்கள். இவர்கள் மார்க்க ரீதியானவர்களாக காணப்பட்டாலும் அது வெறும் வெளித்தோற்றத்திற்காகவே மட்டுமே காணப்பட்டது. இவர்களின் பாவம் வளர்ந்து பெருகினது என்று பார்க்கிறோம். தௌராத் புத்தகத்தில் முதல் புத்தகம் 6வது சுரா என்ன சொல்லுகிறதென்று கவனிப்போம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். ஆதாம் நபியின் சந்ததிகளை அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக இறைவன் அவர்களை அழித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனம் திரும்பி தங்கள் பாவ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய இரக்கத்தின் காரணமாக இன்னும் 120 வருடங்கள் அவர்களுடைய ஆயுளை கூட்டிக் கொடுத்ததையும் பார்க்கிறோம். இறைவன் தம்முடைய நீதியின் மார்க்கத்தை நிராகரித்தவர்களை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நியாயம் தீர்க்க வேண்டியதாயிருந்தது அல்லது அவர்களை தண்டிக்க வேண்டியதாயிருந்தது. இறைவன் கிருபையாக கொடுத்த 120 வருட காலகட்டத்திலிருந்து இறைவனின் மற்றொரு குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது, இறைவன் நீடிய சாந்த குணம் உடையவனானாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். இறைவன் மனிதன் மனந்திரும்பும்படியாக எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் என்றென்றும் செய்யப்படுவதல்ல. அதனால்தான் நூஹு நபியின் காலத்தில் இறைவன் என்னுடைய ஆவி என்றென்றுமாக இன்சானிடம் போராடுவதில்லை என்று கூறினான். இன்சானின் ஆயுள் காலம் 120 வருஷம்தானே என்றான். இதிலிருந்து ஒரு இன்சான் மனம் திரும்பும்படியாக இறைவன் எவ்வளவாக போராடுகிறான் என்றும், அதில் இன்சான் மனம் திரும்பவில்லை என்றால் எப்படி நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறான் என்றும் பார்க்கிறோம். இதிலிருந்து இறைவனின் பொறுமை, இறைவனின் கோபம் ஆகிய இரண்டு குணங்களை பார்க்கிறோம். இறைவன் நல்லவன், அமைதியானவன்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் நீதியுள்ளவன், மிகவும் கோபப்படக்கூடியவன் என்பதையும் பார்க்கிறோம். இறைவன் தன் கரத்தில் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு சிலம்பம் பண்ணுகிறதைப் போல ஆகாயத்தில் இருந்து கொண்டு விரைவாக கோபமடைந்து இன்சானை அடிப்பதும் அவன் மேல் கோபப்படுகிறவனமாயிருப்பான் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. மற்றும் சிலர், இறைவன் மிகவும் அன்பானவன், இரக்கமுள்ளவன், அதனால் அவன் இன்சானுடைய பாவத்தை அடியோடு மன்னித்து மறந்து விடுகிறவன் என்று சிலர் நினைக்கிறார்கள். இறைவன் நல்லவன், மிக நல்லவன் என்று அவர்கள் நினைக்கும் வண்ணமாக இறைவன் இல்லை. இறைவேதம் இறைவனை குறித்து நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இறைவன் நல்லவன்தான். அதே நேரத்தில் அவன் நீதியுள்ளவனாயிருக்கிறான். அவன் அமைதியுள்ளவனாகவும் அதே நேரத்தில் கோபப்படுகிறவனாகவும் இருக்க முடியும். அவன் பாவிகளிடம் பொறுமை உள்ளவனாக இருப்பதால் அவன் நன்மையும் இரக்கமும் உடையவனாக இருக்கிறான். ஆனால் அவன் நீதி உள்ளவனாகவும் பரிசுத்தமுள்ளவனாகவும் இருக்கிறபடியால் அவன் பாவிகளிடம் கோபமுள்ளவனாகவும் காணப்படுகிறான். இறைவன் இரட்சகன் அதே நேரத்தில் அவன் நியாயாதிபதியாகவும் இருக்கிறான். இறைவாக்கினர் இறைவனின் சாந்தம் அல்லது பொறுமையை பற்றியும் அவனுடைய கோபத்தை பற்றியும் எழுதியிருக்கிறவைகளில் சிலவற்றை நாம் பார்க்கப் போகிறோம். இறைவாக்கியம் இவ்விதமாக கூறுகிறது. 2 பேதுரு 3:8-10 முடிய, எபிரேயர் 10:30-31, எபிரேயர் 12:25-29 வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறவர் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோமென்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோமென்று விலகினவர்கள் தப்பிப்போகாமலிருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசையுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே. சபூர் 7:11-12 வாசிக்க கேட்போம். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இஞ்சிலில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:18-2:6 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றியடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதிதாரராயிருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பதெப்படி? இறைவனின் கோபம் என்பது மனிதனின் கோபத்தைப் போலல்ல. மனிதன் கோபப்படலாம், ஆனால் மனிதனின் கோபம்தான் எதற்காக கோபப்பட்டான் என்பதை அவனே அறியாதிருப்பதால் அவனுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்துவிடும். இறைவனின் கோபம் என்பது அப்படிப்பட்டதல்ல. காலம் காலம் கடந்து போனாலும் இறைவனின் கோபம் என்பது தணியாததாகவே இருக்கிறது. இறைவன் நீதியுள்ளவர், நியாயாதிபதி. அவன் எதையும் மறந்து போகிறவனல்ல. இன்சான் மனந்திரும்பாமல் போகும் பட்சத்தில் இறைவனின் கோபம் தணிவதற்கு மாறாக கூடுகிறதாயிருக்கிறது. நாம் முன்னமே இறைவாக்கியத்தில் படித்தோம், உன்னுடைய மனம் திரும்பாமையின் நிமித்தமாகவும் உன்னுடைய கடின இருதயத்தின் காரணமாகவும் இறைவனின் கோபத்தை உனக்கு நேராக நீயே வரவழைத்துக் கொள்கிறாய் என்பதை நாம் முன்னமே இறைவாக்கியத்தில் படித்தோம். நூஹு நபியின் காலத்தில் அவர்கள் இறைவனின் கோபத்தை தங்கள் மேல் சேர்த்துக் கொண்டே வந்தார்கள். அதே காலகட்டத்தில் நூஹு நபி அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு இறைவன் மேல் ஈமான் வைத்து இறைவனை நேசித்ததையும் அவனுக்கு கீழ்ப்படிந்ததையும் அறிந்திருந்தார்கள். ஆதி ஆகமம் 6:8-9 வாசிக்க கேட்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இறைவன் நூஹு நபிக்கு தன் ரஹமத்தை ஏன் வெளிப்படுத்தினான்? நூஹு நபி அவர்கள் இறைவனின் கருணையின் அடிப்படையில் இறைவனின் ரஹுமத்தை பெற்றவனா? இல்லை. இறைவனின் ரஹுமத் என்பது கருணையின் அடிப்படையில் இருக்குமானால் அது கிருபையாகாது. கிருபை என்பது இறைவனின் கருணை அடிப்படையில் வருவதல்ல. இறைவன் மற்றவர்களுக்கு அளிக்காத கிருபையை நூஹு நபிக்கு மட்டும் ஏன் கொடுத்தான்? இறைவாக்கியம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? இறைவாக்கியம் கூறுவதென்பது என்னவென்றால், நூஹு நபி அவர்கள் இறைவன் மேல் ஈமான் வைத்தார், ஆனால் மற்றவர்கள் இறைவன் மேல் ஈமான் வைக்கவில்லை. பாவிகளை மீட்கும்படியாக வரக்கூடிய மீட்பரை பற்றி சொல்லப்பட்ட இறைவாக்கை நூஹு நபி அவர்கள் நம்பினார். மற்ற எல்லா இன்சான்களைப் போலவே ஆதாம் நபியின் சந்ததியான நூஹு நபியும் பாவிகளாகவே பிறந்தார். ஆனால் நூஹு நபி அவர்கள் இறைவன் மேல் ஈமான் வைத்து அவன் வாக்கை நம்பினபடியால் நூஹு நபி அவர்களை இறைவன் நீதிமானாகக் கண்டார். அதையே நூஹு நபி தன் காலத்தில் வாழ்ந்த இன்சான்கள் மத்தியில் குற்றமற்றவராகவும் நீதிமானாகவும் இருக்கிறார் என்று இறைவன் கூறினான். இறைவன் ஒருநாள் நூஹு நபியிடம் இவ்வாறாக கூறினான். ஆதி ஆகமம் 6:13-21 வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாயிருக்க வேண்டும். நீ பேழிக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முலத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவசுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியிலுள்ள யாவும் மாண்டுபோம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உண்ணுனுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இறைவனின் வாக்கை நம்பி மனம் திரும்பாத மக்கள் அனைவரையும் எப்படி பெருமழை வெள்ளத்தினால் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை இறைவன் நூஹு நபியிடம் கூறியிருந்தான். இறைவன் நூஹு நபி அவர்களிடம் பெருவெள்ளத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு பெரிய கப்பலை கட்டச் சொன்னான். இந்த கப்பலின் அளவு இறைவாக்கின்படி ஆதியாகமும் 6:15 இவ்வாறாக வாசிக்க கேட்போம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டான். இந்த கப்பலானது நூஹு நபி அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாவிதமான உயிரினங்களுக்கும் இறைவாக்கின் மேல் ஈமான் வைக்கும் அனைவருக்கும் ஒரு அடைக்கலமான அதாவது பாதுகாப்பான பேழையாக இருந்தது. அந்த கப்பலின் உள்ளே அநேக அறைகளும் கப்பல் மொத்தத்திற்கும் ஒரே ஒரு கதவு மட்டும் இருக்க வேண்டும் என்று இறைவன் நூஹு நபியிடம் கூறியிருந்தான். யாராகிலும் ஒருவன் இந்த பெருவெள்ளத்தின் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கப்பலின் உள்ளே வருவதற்கென்று உள்ள அந்த ஒரே ஒரு கதவு மூலமாகத்தான் உள்ளே நுழைய முடியும் என்பது இறைவனின் செய்தியாக இருந்தது. அந்த கதவு வழியாக நுழைந்து வரும் ஒவ்வொருவரும் காக்கப்படுவார்கள். ஆனால் அந்த கதவு வழியாக நுழையாதவர்கள் அழிக்கப்படுவார்கள். நூஹு நபி அவர்கள் கப்பல் கட்ட ஆரம்பித்தார். இது ஒரு மிகப்பெரிய இலக்கு. நூஹு நபி அவர்களும் அவருடைய 3 குமாரர்களும் 100 கணக்கான மரங்களை வெட்டி 100 கணக்கான மரங்களை சீர்படுத்தி அவைகளை ஒன்றாக இணைத்து ஆணியடித்து தார்பூசி இப்படி அந்த கப்பலை செய்ய வேண்டியதாயிருந்தது. நூஹு நபி அவர்களின் மனைவியும் அவனுடைய 3 குமாரர்களின் மனைவிமார்களும் அவர்களுடன் ஒத்துழைத்தார்கள். நூஹு நபி அவர்களும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் சுமார் 120 வருடங்கள் இந்த கப்பலை கட்டும்படி கடினமாக உழைத்தார்கள். நூஹு நபி அவர்கள் இந்த கப்பல் கட்டும் வேலையை செய்வதோடு நிறுத்திவிடாமல் இறைவனின் நியாய தீர்ப்பை பற்றி பிரசங்கித்தும் வந்தான். ஒருவேளை நூஹு நபி அவர்கள், மக்களே, இறைவன் தனது கோபத்தை பற்றியும் அது இன்சானின் பாவத்தினால் கொதிப்படைந்திருக்கிறதையும் அதனால் இறைவன் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக திட்டமிட்டதையும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த கப்பலை கட்டும்படி இறைவன் என்னிடம் கூறினான் என்று நூஹு நபி அவர்கள் ஜனங்களிடம் சொல்லியிருக்கலாம். உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இந்த கப்பலுக்குள்ளாக நீங்கள் வந்துவிட்டால் இறைவனின் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் நூஹு நபி அவர்கள் கூறியிருக்கலாம். தவறிப்போன சந்ததியினர் மனம் திரும்ப வேண்டும் என்று நூஹு நபி அவர்கள் இந்த ஜனங்களை எச்சரித்து அவர்களுடைய தவறான வழியிலிருந்து அவர்களை திருப்ப நினைத்திருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இறைவன் தமது இறைவாக்கினனாகிய நூகு நபி அவர்கள் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மனிதர்கள் நம்பினார்களா? நம்முடைய நேரம் முடிவுக்கு வருவதால் நாம் இதற்கு பதிலை இப்பொழுது கொடுக்க முடியாது. இறைவன் நாடினால் அடுத்த பாடத்தில் இறைவனின் வாக்கின் மேல் ஈமான் வைத்தவர்களை இறைவன் எப்படி காப்பாற்றினான் என்பதையும், அவனுடைய வாக்கின் மேல் ஈமான் வைத்தவர்களை எப்படி வெள்ளத்தின் ஆழத்தில் அழுத்தி நியாய தீர்ப்பளித்தான் என்பதையும் இறைவன் நாடினால் அடுத்த பாடத்திட்டத்தில் பார்ப்போம். இந்நிகழ்ச்சியை கவனித்தமைக்காக உங்களுக்கு நன்றி. இன்றைய தினம் பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்ததற்கு ஏற்ப இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதாக. 2 பேதுரு 3:9-10 வாசிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அன்பானவர்களே, அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை இறையொருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.
Next.